ஆகவே மத்தேயு 24-25 அதிகாரங்களில் உள்ள முதலாவது செய்தியை இப்ப நம்ம பார்க்க போகிறோம். உங்க கையில நோட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட நீங்க ஏற்கனவே கூட வாசிச்சு வந்திருக்கலாம், இல்லாட்டி நீங்க அதை முடிஞ்சும் கூட அந்த நோட்ஸை போய் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன், அதை நீங்க பார்க்கலாம். முதலாவது எங்க ஆரம்பிக்கிறது, இந்த மத்தேயு 24-25 பார்க்கிற பொழுது எங்க எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு அறிமுகமா இந்த ரெண்டு அதிகாரங்களும் இருக்கிறத பத்தி நான் உங்களுக்கு சுருக்கமா கூட ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். நீங்க எல்லாம் கவனமா கேட்கணும். இந்த 24-25 அதிகாரங்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஒளிவ மலையிலிருந்து கொடுத்த ஒரு போதனை. ஒளிவமலை என்ற இடத்துல இருந்து, அது எருசலேம் ஆலயத்துக்கு முன்பாக இருந்த ஒரு மலை, அங்க போய் அங்க இருந்த கொடுத்த போதனை. அது யாருக்கு கொடுத்தார்? தன்னுடைய சீடர்களுக்கு இந்த போதனையை அவர் கொடுத்தார். ஆகவே இந்த 24-25 சொல்லப்பட்டதெல்லாம் அது அப்படியே ஒரே மூச்சில் சொல்லப்பட்ட காரியங்கள், இடைவெளி எல்லாம் இல்லாம ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்படித்தான் இயேசு அந்த போதனையே அந்த சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை, 24 பார்த்துட்டு 25 தொடர்புபடுத்தி பார்க்கறது இல்லை, அது ரொம்ப தவறு. 24-25 சேர்த்து தான் பார்க்கணும். அதை 24-25 சேர்த்து பார்க்காட்டி அது நம்ம தப்பான விளக்கம் கொடுத்துருவோம், தப்பா புரிந்துக்குவோம், சரிங்களா? ஆகவே அதை எப்பவுமே ஒன்னா தான் படிக்கணும். 24 முதலாவது வசனத்திலிருந்து 25 கடைசி வரையும் உள்ள வசனங்கள் சேர்த்து படிக்காட்டி அதில் எந்த பகுதியில் உள்ள விளக்கத்தையும் நம்ம தவறாக புரிஞ்சிக்க வேண்டி வரும். அடுத்ததா இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், வேதம் வந்து பலவிதமான இலக்கிய வகைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதத்தை எடுத்துக்கிட்டால் சங்கீதம் பாடல்கள். ஆண்டவத்தினுடைய போதனைகளை கொடுத்த பொழுது, தன்னை பற்றி வெளிப்படுத்திய பொழுது, அதை பலவிதமான இலக்கிய வகைகளை பயன்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு பாடல்னா என்னன்னு தெரியும், சங்கீதம் பாட்டு, நீதிமொழிகள் பாட்டா இருக்குது இல்லையா, புலம்பலும் அதே மாதிரி. ஆனா அதன் மூலமாக போதனைகள் கொடுத்திருக்கிறார். பிறகு உரைநடையை பார்க்கிறோம், பவுல், பேதுரு, யோவான் இவர்கள் எழுதின எழுத்துக்கள்லாம் எடுத்து பார்த்தா அதெல்லாம் உரைநடை வடிவத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம வேதத்துல வரலாறு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தா எல்லாம் வரலாறு தான், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கையை எடுத்து பார்த்தா அது வரலாற்று இலக்கியமாக இருக்கிறது. நம்ம இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு இலக்கியம், அதாவது நடக்க போகிற சம்பவங்களை குறித்து சொல்லுகின்ற ஒரு இலக்கியம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியான இலக்கியங்கள் அங்கே இருக்கு, எசேக்கியல், தானியேல், வெளிப்படுத்தல் விசேஷம், அந்த மாதிரி இலக்கியங்கள் இருக்கு. அதெல்லாம் நடக்க போகிற நடந்து கொண்டிருக்கின்ற நடக்க போகின்ற விஷயங்களை சொல்லுகிற, இதை இன்னொரு விதத்தில் தீர்க்க தரிசனம் கூட சொல்லலாம், தீர்க்க தரிசனம் கூட சொல்லலாம். ஆகவே அந்த வகையான இலக்கிய வகையை இது சார்ந்தது. இதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்போக்லிப்டிக்கல் லிட்ரேச்சர், யாராவது தெரிஞ்சிருந்தா அந்த உங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக அதை சொல்லுகிறேன். எதிர்காலத்தை பற்றி இப்படி சொல்லப்படுகிற, இதை பத்தி ஒரு வேத விளக்க அறிஞர் இப்படி சொல்லுகிறார், அதை நான் வாசிக்கிறேன், உங்களுடைய நோட்ஸ்ல கூட இருக்கலாம். இந்த அதிகாரங்களில் இயேசு அநேக காலகட்டங்களுக்கு உரியதான தீர்க்க தரிசனங்களை, அநேக காலகட்டங்களுக்கு உரியதான தீர்க்க தரிசனங்களை சுருக்கமான விதத்தில் தொகுத்து அளித்திருக்கிறார். பல காலங்களுக்கு பின்னாக வரவிருக்கிற காரியங்களையும் சமீபத்தில் நடக்க போகிற காரியங்களையும் ஒன்றாக சேர்த்து அவர் விளக்குகிற விதம் அவை அடுத்தடுத்து நிகழப்போவது போன்ற தோற்றத்தை அளிக்கின்றன. எருசலேமின் அழிவை குறித்ததான விஷயங்களும் உலக முடிவுக்கு அடுத்த விஷயங்களும் இங்கு இணைத்து விளக்கப்பட்டிருப்பதால் அவர் எருசலேம் அழிவை குறிப்பிடுகிறாரா அல்லது உலக முடிவை குறிப்பிடுகிறாரா என்று, அல்லது இரண்டையுமே தான் குறிப்பிடுகிறாரா என்பதை சில வேளைகளில் தீர்மானிப்பது கடினமாக இருக்கிறது. ஒலிவமலை சம்பாஷணையில் இயேசு கிறிஸ்து வெகு காலத்துக்கு பின்னால் நிகழப்போகிறவைகளை சீக்கிரத்தில் நிகழப்போகிற காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி அறிவிக்கிறார்னு சொல்லி ஹொயக்மன் ஒருத்தர் அதை எழுதியிருக்கிறார். இது வந்து திரும்ப வாசி பார்த்தீங்கன்னா புரியும். ஆகவே பல காரியங்களை சமீபத்தில் நடக்க போகிற காரியங்கள், எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் சில நேரம் பார்க்கறதெல்லாம் எல்லாமே ஒரே நேரத்தில் தான் நடக்க போகுதுன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது ஆராய்ந்து படிக்கிற பொழுது அது எப்படியான எப்போ நிகழப்போகிற காரியங்கள்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இதில் பார்க்க வேண்டிய இந்த இலக்கிய வகையை பார்க்குற பொழுது ரொம்ப காரியங்கள் இதில் வந்து ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஃபிகரேட்டிவ்னா அடையாள மொழி, அடையாள மொழியா அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப 25வதுல பாத்தீங்கன்னா 24வது அதிகாரம் கடைசி பகுதியில இருந்து 25வது அதிகாரத்துல பெரும்பாலான வசனங்களை பார்த்தா ஓமைகளா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓமைகள் என்னது? ஒரு கதையை சொல்லி ஒரு சத்தியத்தை விளங்க வைக்கிறதான் ஓமை. அப்ப ஓமைகள் இருக்கு. அப்ப இங்க அடையாள மொழி இருக்குது. அடையாள மொழினாலே கூட அதுக்கு நம்ம எழுத்துப்பூர்வமா விளக்கம் கொடுக்க கூடாது. அது ஒரு காரியத்தை குறிக்கிறதுன்னு பார்த்துக்கணும். ஒரு காரியத்தை பயன்படுத்தி ஒரு சத்தியத்தை சொல்ல போகிறது. ஆகவே இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இலக்கிய வகை, இந்த எழுத்து நட, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு காட்டி இதுல சரியான விளக்கத்தை நம்ம வாங்கிக்க முடியாது. ஆகவே இப்ப 24வது 25வது அதிகாரம் இந்த மத்தேயு சுவிசேஷ நூல்ல இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த ஒளிவமலை போதனையினுடைய இலக்கிய வகை எப்படிங்கறத இப்ப நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும், இதுக்கு ஒரு எந்த சூழ்நிலையில இது கொடுக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வேதத்தை எந்த பகுதியை எடுத்து பார்த்தாலும் அந்த பகுதிக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா. அது இல்லாம நம்ம அதை பார்க்க முடியாது. நமக்கு கூட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பின்னணி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப இங்க கூடி வந்திருக்கிறோம், அதுவும் கூட ஒரு சூழ்நிலை. நம்ம எல்லாம் ஒரு சபையை சேர்ந்தவர்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதிரி அப்ப என்ன விதமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த போதனை கொடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்காட்டி நம்ம சரியா இந்த ரெண்டு அதிகாரங்களையும் புரிஞ்சுக்க முடியாது. எப்படி அதை பார்க்கிற பொழுது 24வது அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களும் ரொம்ப முக்கியமானது. 24ல முதல் மூன்று வசனங்கள் அங்கத்தான் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம தெரிந்து கொள்கிறோம். எந்த விதமான ஒரு பின்னணியிலே ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த போதனை கொடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெண்டையும் ஒன்னாதான் பார்க்கணும். 24 25 ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். முதலாவது வசனத்துல பாருங்க என்ன சொல்லி, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில், அவர் தேவாலயத்துல இருந்தாரு, அங்க இருந்து புறப்பட்டு போகிறார். அவருடைய சீடர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்திலே வந்தார்கள். அதாவது தேவாலயத்தை விட்டு வெளியே வருகிற பொழுது அந்த வெளியே வந்து போனால் இவங்கெல்லாம் அந்த கட்டடத்தெல்லாம் அவருக்கு காட்ட வந்து ஆரம்பிச்சாங்க. அப்ப அவருக்கு காட்டினாங்க சரிங்களா. அப்ப இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாமே இடிபட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். இப்ப இந்த 24வது அதிகாரம் அந்த முதல் மூணு வசனம் மாக்கு சுவிசேஷத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. மாக்கு 13ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இன்னும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே சுவிசேஷ நூல்களை ஒன்னொன்னு ஒன்னு ஒப்பிட்டு பார்க்கணும், இல்லாட்டி நமக்கு தெளிவா புரிஞ்சுக்க முடியாது. மாக்கு 13 எடுத்து பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. இதே விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது, முதலாவது வசனம், அவருடைய சீடர்கள் ஒருவன் அவரை நோக்கி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அவருடைய சீடர்கள் கட்டடத்தை காண்பித்தார்கள் சரிங்களா. அப்ப ஒருவன் அவரை நோக்கி, போதகரே இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்று காட்டினான். அப்ப இங்க தெளிவா எழுதியிருக்கான் இல்லையா. சுவிசேஷ நூல்கள் 4 பேர் எழுதியிருக்கிறாங்க, எல்லாம் பார்த்ததை எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன கோணத்துல பார்த்ததுங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அதனாலதான் அது எல்லாத்தையும் படிக்கிற பொழுது முழு விவரத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இயேசு சொல்லுகிறார், இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிபட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒளிவமலையின் உட்கார்ந்திருக்கையில், பாத்தீங்களா? அப்ப 24:3 என்ன சொல்லுது? அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில்னு சொல்லுகிறது. அப்ப என்ன செய்யறாரு இவரு? தேவாலயத்துல அந்த கட்டடங்களை பார்த்து அவங்க சொன்னதுக்கு அவர் பதில சொல்லிட்டு ஒலிவ மலைக்கு நடந்து போகிறார். இந்த ஒலிவ மலை இந்த தேவாலயத்துக்கு எதிர்ப்புறமாக இருந்து ரொம்ப தூரத்துல இருக்குல்ல. இப்ப ஒலிவ மலையிலிருந்து பாக்குற பொழுது தேவாலயம் முழுசையும் நல்லா பார்க்க முடியும். அப்ப அந்த ஒலிவ மலைக்கு போய் அங்கு இயேசு என்ன செய்கிறார்? அங்க உட்கார்ந்து இருக்கிறார். சொல்லியிருக்கு 3வது வசனம் மாற்கு 13:3 அப்படி சொல்லுகிறது. உட்கார்ந்து இருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்திலே தனித்து வந்து, பேதுரு யாக்கோபு யோவான் அந்த 4 பேரும் அவர்கிட்ட தனித்து வந்தாங்க. ஏன்? இப்ப வந்து அந்த ஒரு சீனே வந்து அவரை பார்த்து இந்த கடல் எல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொன்ன பொழுது அவர் என்ன சொல்றாரு? அதிரடியா தூக்கி வாரி போடும்படியான ஒரு காரியத்தை அவளுக்கு சொன்னார். என்னது? கடலாம் பாக்குறேன்னா உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு கல்ல இன்னொரு கல் இல்லாம இதெல்லாம் தரமட்டமாக போகுது. யூதனுங்களுக்கு இந்த ஆலயம் தான் உயிரியா, இந்த ஆலயம் தான் உயிர், அந்த ஆலயம் தான் எல்லாமே. அந்த ஆலயம் போச்சுன்னா நாங்க போன மாதிரி தான். அவ்வளவு யூதரும் அப்படிதான் நம்பினது. அப்படியாக அவர்கள் வந்து அப்பனை மதிப்பு வச்சு இருந்த அந்த கட்டடங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு தரமட்டமாகும்னா எப்படி இருக்கும்? ஆபத்தா இருக்குமா இல்லையா? பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். இப்ப இந்த ஜப்பான்ல வந்து இப்படியான ஒரு நிலநடுக்கம் வரும்னு ஒருத்தருக்குமே தெரியாது. அதுக்கு பிறகு அவ்வளவு கொடூரமா ஒரு சுனாமி வந்து இவ்வளவு மக்களை அழிச்சிடும்னு ஒருத்தருக்கும் தெரியாது. யாராவது அவங்களுக்கு சொல்லி இருந்திருந்தா பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதுவும் கூட நீங்க யாருமே தப்ப போறது இல்லைன்னு சொல்லி இருந்தா இன்னும் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அந்தமான ஒரு அதிர்ச்சி இந்த சீடர்கள் இருக்கும். அப்படி அவர் சொன்ன பிறகு ஒருத்தருமே ஒன்னும் பேசல, எல்லாம் நடந்து அவரோட ஒலிவ மலைக்கு போறாங்க. மன குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்த வார்த்தை என்ன கேட்கறதுன்னு தெரியல. ஏன் இப்படி சொன்னாரு? சும்மா தானே கட்டடத்தெல்லாம் காட்ட போனேன், நம்ம கோயில் இப்படி ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரு அப்படின்னு மனக்குழப்பம் இருக்காது. எல்லாம் அமைதியா போறாங்க. அப்படி போயிட்டு அவன் உட்கார்ந்த பிறகு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் தான் குழுக்குழுன்னு கூப்பிடி பேசி இருப்பாங்க, என்னடா இப்படி என்ன சொல்லிட்டாருன்னு. அப்ப 4 பேருக்கு ரொம்ப தைரியம் வந்து அந்த 4 பேர் என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட வர்றாங்க. அவட்ட தனிய வந்து போட்டிருக்கு, மாற்கு 13 போட்டிருக்கு, தனிய வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? நீங்க சொல்லிட்டீங்களே, பெரிய குண்ட தூக்கி போட்டீங்களே, இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? இவையெல்லாம் நிறைவேறும் காலத்தின் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்ப நீங்க 24வது அதிகாரத்துக்கு திரும்ப போவோம். அங்க பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க 3வது வசனத்துல, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னா, இந்த கட்டடம் தரமட்டமாகும், ஒரு கல் மேல இன்னொன்னு நிக்காதுன்னு சொன்னீங்களே, அது எப்ப நடக்க போகுது? அப்புறம் 24வது அதிகாரம் 3வது வசனத்துல மாற்கு 13 இல்லாத ஒரு விஷயம் சொல்லி இருக்கு. என்னது? உம்முடைய வருகைக்கும், அது அங்க இல்ல மாக்கல இல்ல, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். புரியுங்களா? அப்ப அதுக்கு தான் என்ன சொல்லுகிறார் இயேசு? பதில் சொல்லுகிறார் இயேசு, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 4வது வசனத்தில் ஆரம்பிச்சு 25வது அதிகாரம் கடைசி வரையும் ஒரு மூச்சில் சொன்னதுதான் அவ்வளவும். அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில், புரியுங்களா? அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் என்ன கேள்வி? இவைகள் எல்லாம் எப்பொழுது நடக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்படி சொன்னதுக்கு தான் ஆண்டவர் 24-25 அவ்வளவு பதிலையும் சொல்லி இருக்கிறார். அவங்க கேள்விக்கு கொடுக்கப்பட்ட பதில், புரியுதா? அப்ப அந்த முதல் 3 வசனத்தை நம்ம பார்க்காட்டி 4வது வசனத்துல 25 சொன்னது நம்ம குழப்பிடுவோமா இல்லையா? ரொம்ப பேர் வேதம் பார்க்கறது இல்லை, வேதம் அப்படி படிக்கிறது இல்லை, புரியுங்களா? ஓகே, இப்ப அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்ததா நம்ம இந்த 24வது அதிகாரத்துல இந்த 4வது வசனத்துல இருந்து 35 உள்ள வசனங்களை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அத சில தலைப்புகள்ல பார்ப்போம். 1வது தலைப்பு என்னன்னு சொன்னா, ஒரு தவறு திருத்தப்படுகிறது. தமிழ்ல என்னன்னு போட்டிருக்குது? ஒரு தவறான எண்ணம் களையப்படுதல், அது கொஞ்சம் எழுதணுங்கிறதுக்காக களைவதுன்னு சொன்னால் அதை நீக்குவதுன்னு அர்த்தம். ஒரு தவறான எண்ணம் நீக்கப்படுகிறது. ஒரு தவறான எண்ணத்துக்கு எண்ணத்தை அவர் கரெக்ட் பண்றார். என்ன தவறான எண்ணம்? அவங்க கேட்ட கேள்வியில ஆண்டவர் ஒரு தவறை சுட்டி காட்டுறார். நல்லா கேளுங்க. சின்ன பிள்ளைங்களா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அங்கங்க பெரியவங்களாம் அங்கங்க பார்க்காதீங்க. என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது. என்னை பார்த்து ஒன்றும் பெரிய பிரயோசனம் இல்லை. இந்த பேச்சை கேட்கறதுக்காக என்னை பார்க்கறது நல்லது, சரிங்களா? என்ன இப்போ அந்த கேள்வியை நல்லா பாருங்க. என்ன கேட்டாங்க? அந்த மூணாவது வசனத்தில் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், அது புரிஞ்சுக்கலாம். என்னதை கேட்குறாங்க? இவைகள் ஒரு கல்ல மற்ற கல் இல்லாமல் இந்த ஆலயம் பூரா அப்படியே தரமட்டமாக போயிடும்னு சொன்னீங்களே, எப்பயாவது நடக்க போகுது அப்படிங்கிற. ஆனா அதுக்கு அடுத்து உம்முடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கேள்வி கேட்ட, ஆனா உன் கேள்வியே உனக்கு புரியல. புரியுதா? உன் கேள்வியே உனக்கு புரியல. அப்ப அவங்க யோசிச்சிருப்பாங்க, என்னடா அது, என்ன அப்படி தப்பா கேட்டோம். என்னன்னா இந்த ஒரு கல்லில் இன்னொரு கல் இல்லாமல் இந்த முழு ஆலயமும் தரமட்டமாகி போயிடும் இல்லையா? அதுதான் உலகத்துக்கே முடிவு. அது நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த உலகமே போச்சு இருக்காது அப்படின்னு யார் யோசிச்சது? இந்த கேள்வி கேட்டவங்க யோசிச்சாங்க. அப்போதான் எல்லாமே போச்சு. அப்போதான் நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு தீர்க்க போறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தப்பு, உன் கேள்வியில் தப்பு இருக்கு. நீ என்ன செய்கிற? நீ ரெண்டு காரியத்தை ஒன்னா சேர்த்து பாக்குற, அது தப்பு. ரெண்டு காரியம் இருக்குங்கிறதே உன் கேள்வியில ரெண்டு காரியத்தை பத்தி நீ சொல்றங்கிறதே உனக்கு புரியாம இருக்கு, சரிதா? ஆகவே அது தப்புன்னு சொல்றாரு. என்ன அது? முதலாவது, இந்த தரமட்டமாக போகுது இல்லையா அந்த கோயில், அது நடக்கதான் போகுது. அது ஒரு சம்பவம். ஆனா அந்த கோயில் தரமட்டமா போறது உலக முடிவுக்கு அடையாளம் அல்ல. இந்த கோயில் தரைமட்டமாகிற பொழுது உலகம் முடிஞ்சிடாது. புரியுதுங்களா? அது இவங்களுக்கு தெரியல. அப்ப உங்க ஏன் உலக முடிவையும் இதையும் ஒன்னா பார்த்தாங்க? ஏற்கனவே சொன்னேனே, யூதனுக்கு அதான் ஏன் வாழ்க்கை, புரிஞ்சுக்கணும் அதை. யூதனுக்கு இந்த கோயில் ஒரு பெரிய காரியம். சாலமோனை வச்சு ஆண்டவர் கட்டினார் இல்லையா, அந்த ஒரு கோயில் தான் எல்லாமே. இந்த கோயில தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்துச்சு. எசேக்கியல்ல பார்க்கணும், இவங்க செஞ்ச தப்பாலையும் பாவத்தாலையும் ஆண்டவர்த்தனுடைய பிரசன்னத்தை எடுத்து கொண்டு விட்டார். கோயில தான் உயிரா இருந்தார். ஆனா என்ன ஆச்சு? ஆண்டவரை விட்டாங்க, கோயில பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க யூதன். ரொம்ப பேர் நம்மளும் அப்படி இருக்கிறோமா இல்லையா? எல்லாத்துக்கும் கோயில் தான் பெருசா இருக்கு, பில்டிங் தான் பெருசா இருக்கு. சில நேரம் பில்டிங் கட்டுறதெல்லாம் நல்லது, ஆனா சில நேரம் அந்த பில்டிங்கே நமக்கு ஆபத்தான் வந்து முடிஞ்சிடும். ஆமா, அதையும் கவனமா இருங்க. எவ்வளவோ இடத்துல நடந்திருக்குது பில்டிங்கே. இப்போ ஆரம்பத்துலலாம் பார்த்து இந்த ஆங்கிலிக்கன்ஸ் அவங்கவங்கெல்லாம் ஒழுங்காக தான் ஆரம்பித்தானுங்க. ஆனால் அப்போ வேற என்ன ஆச்சு? இந்த கண்ணாடியெல்லாம் போட்டு பெருசாக கிருசாக கத்தீட்ரலெல்லாம் கட்டிட்டு கடைசியில் அவங்க கட்டடத்தை தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறானுங்களே தவிர ஆண்டவரை விட்டுட்டாங்க. அங்கே சத்தியத்துக்கு இடம் இல்லை, கர்த்தரே இல்லை, வெறும் கோயிலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறது. இந்த யூதனுங்களும் இப்படி தான் இன்னைக்கு. ஆனால் தான் கவனமாக இருக்கும், நம்ம கட்டடம்னாலும் அவசியம் இல்லாடி கடன் விளையாடி எங்கே உட்காரு, டென்ட் தான் போட்டுட்டு இருக்கணும். அது அது அதெல்லாம் கஷ்டமாக இருக்குமா இல்லையா? கடன் இருந்தால் நல்லது. ஆனால் மொழியே யோசிக்கணும், இந்த பிசாசு இந்த கட்டடத்தையே நமக்கு கழுத்துக்கு கட்டி ஆக்கிடுவான். புரியுங்களா? அதனால் என்னத்துக்கு கட்டணுங்கிறத பார்க்கணும், எதுக்கு கட்டடம், ஏன் கட்டுறோங்கிறத பார்க்கணும். இல்லை கட்டடத்தையே வச்சு ஆண்டவர் ஆவி எல்லாம் ஆக்கிடுவார். அது நல்லா கவனமா தெரிஞ்சுக்கணும். அப்ப இவங்களுக்கு என்னவா இருந்துச்சு? ஆண்டவரை விட்டுட்டாங்க, கடனத்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க. கடனம் போச்சுன்னா உலகமே போச்சு. இப்ப இந்த சீரர்களுக்கு கூட அது சரியா புரியல பாருங்க. ஆண்டவர் சொல்றா, இல்ல போகாது, இந்த கடனம் இல்லாம போக போகுது. ஆனா உனக்கு புரியல, அது உலகத்தின் முடிவு இல்லப்பா அப்படின்ட்டு இது ரெண்டு பதில் சொல்றார். என்னது? முதல்ல எப்ப இந்த கட்டடம் தரமட்டமாக போகுது அப்படிங்கிற ஒரு பதில கொடுக்கிறாரு. அப்புறம் என்ன செய்கிறாரு? உலக முடிவு எப்ப வரப்போகுது அப்படின்னு பதில் கொடுக்கிறாரு. அது ரெண்டும் சேர்ந்து இங்க இருக்குது. ஆனா அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற நேரம் ஆண்டவர் பதில் சொல்றது ஒரு அருமையான காரியம். அவர் பதில் எங்க இருந்து சொல்றாரு? பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்து அதுக்கு பிறகு உலக முடிவுக்கு போறார். அதனாலதான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தூரம் பின்னுக்கு போயிட்டு பிறகு இங்க வந்து அதுக்கு பிறகு ரொம்ப தூரம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம மனசுல எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. புரியுங்களா? அது ரெண்டு காரியத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்றார். உன் கேள்வியில தப்பு இருக்கு. நீ ரெண்டு காரியத்தை பத்தி கேட்கிற. நீ ஆலயம் போறது தான் உலக முடிவா பாக்குற? இல்லவே இல்லை. ஆலயம் போகத்தான் போகுது, அதுக்கு நான் பதில் சொல்லத்தான் போறேன். ஆனா என் வருகையை பத்தியும் உலக முடிவை பத்தியும் கேட்கிறா இல்லையா, அதுக்கும் நான் பதில் சொல்லத்தான் போகிறேன் என்று அவர்களுக்கு அதை திருத்துகிறார். அதனாலதான் நாலாவது வசனத்தை சொல்லுறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா இந்த காரியத்தை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். நம்ம யாரும் வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா. ஏன்னா இப்ப இந்த மாதிரி அந்த காலத்திலேயே கூட இந்த ஆலயத்தை வச்சு எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய வருகையை பத்தியும் உலக முடிவை பத்தியும் எவ்வளவோ தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இப்படியெல்லாம் கிரைஸ்ட் சர்ச்சில் எங்கள் ஊரில் நடந்துருச்சு. இப்போ அதை விட மோசமாக போயிட்டு சுனாமி ஒன்று வந்து இப்படி ஜப்பானில் நடந்துருச்சு. சில பேர் இங்கே கூட எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே போகாத, ஏன்னா ரேடியோ ஆக்டிவாக இங்கே நமக்கும் எது நடந்து போயின்னு பயத்தில் சில பேர் கூட ஐயோ இதுக்கெல்லாம் இந்த ஐயா எதம் புதுசாக நமக்கு சொல்ல போகிறாரோ, சொன்னாலும் சொல்லுவாரேன்னு கூட அந்த எண்ணமும் உங்களுக்குள்ள கூட இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி கவனமா இருக்கணும். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு இந்த காரியத்துல எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் சொல்றத மட்டும் கேட்கணும். இப்ப ஆண்டவர் அப்ப அப்படி என்று சொல்லிட்டு அவர் அடுத்ததான் என்ன சொல்லுகிறார், முதலாவது ஒரு தவறான எண்ணம் களையப்பட்டது, நீக்கப்பட்டது. அடுத்ததான் அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னா, உலகத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க போகின்ற நான்கு அடையாளங்களை பற்றி விளக்கம் அளிக்கிறார். இங்கதான் ஆரம்பிக்கிறார். உலகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டு இதற்கு முன்னும் நடந்திருக்கிற, இன்றும் நடந்து கொண்டிருக்கிற, இனியும் நடந்து கொண்டிருக்க போகின்ற நான்கு காரியங்களை பற்றி அவர் விளக்கம் கொடுக்கிறார். அஞ்சாவது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையும் இந்த விளக்கம் இருக்கு. நல்லா கேட்டுங்க. ஏன்னா இப்ப நடக்கிற நிலநடுக்கம் இதுக்கும் தொடர்பு இருக்கு. அதனால இப்ப நம்ம முழிச்சுட்டு கேட்டுக்கணும். சரிங்களா? என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் நம்ம பார்ப்போம். இதுக்கு தான் நான் ஏற்கனவே இதெல்லாம் வாசிக்க சொல்லியிருக்கிறேன். அப்பதான் நான் சொல்ற நேரம் புரியும். என்ன இப்ப நான்கு காரியங்களை எப்படி ஆரம்பிக்கிறார் அஞ்சாவது, ஏனெனில் யாரும் வஞ்சி உங்களை வஞ்சியாதபடி கவனமா இருங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதான் செய்வாங்க. முதலாவது உலகத்துல வந்து மனுஷனுங்க வந்து என்ன செய்ய போறாங்க, நான் தான் இயேசுன்னு சொல்லி அவர் பேரை சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது நடந்திருக்கு. இயேசு இருந்த பொழுது நடந்திருக்கு. அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடந்திருக்கு. முதல் நூற்றாண்டில் சபை ஏற்பட்ட காலத்தில் நடந்திருக்கு. இந்த இப்ப 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். பல நூற்றாண்டுகள்ல இப்படி வந்துட்டு போயிருக்கிறாங்க. இனியும் நடக்கும். அவருடைய வருகைக்கு முன்பாக எவ்வளவோ பேர் வந்து சொல்லத்தான் போறான். மார்ச் மாசம் 20வது தேதி ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் மறுபடியும் கிரைஸ்ட் சர்ச்சில் நடக்கும்னு எங்க ஊரத்தில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. இப்போ பேப்பர்ல வந்துச்சு, பேச்சு கேட்காதீங்க, அப்படி ஒன்றும் நடக்க போறது இல்லை. நடக்க போறது இல்லைன்னா அப்படி பெரிய பயங்கரமா மறுபடியும் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் நம்ம பார்க்கல. அப்ப இப்ப என்ன செய்யறான், இப்படி இந்த மாதிரி ஒன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துறது. அப்படியே அவன் சொன்னதுக்காக இல்லாம இருந்து அப்படி ஒன்னு நடந்தாலும் கூட அவன் சொன்னதுனால அல்ல, சொன்னதுனால நடந்திருக்காது. கர்த்தர் அனுமதிச்சு தான் எதுவுமே நடக்கும். அதுக்கு வேற காரணம் ஒன்றும் சொல்லவே முடியாது. இந்த உலகத்தை யாரு கண்ட்ரோல் பண்றது? ஆண்டவர் மட்டும்தான். சரிங்களா? ஆகவே உலகத்துல எப்பவுமே மனுஷனுங்க இப்படி வந்து நான் தான் இயேசுன்னு சொல்லி மற்றவங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. நம்ப வேண்டாங்கிறார் ஆண்டவர். ஏன்னா என் காலத்திலேயே சொல்லி இருக்கிறானுங்க, அப்போஸ்தலர் காலத்திலேயே நடந்திருக்கு, இனி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். ஆகவே இனியும் கூட யாரும் வந்து அப்படி சொன்னாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இயேசுவே சொல்லியிருக்கிறார், என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு பாத்தீங்களா நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அவை வஞ்சிக்கிறது மட்டுமல்ல, அந்த வஞ்சக வழிக்கு விழுகிறவர்களும் இருப்பார்கள், அகப்படுகிறவர்களும் இருப்பார்கள். அவன் பேர் அப்படி அகப்படலையா? அவப்பட்டிருக்கிறான். நல்ல கிறிஸ்தவர்கள் கூட வேதம் படிக்காததுனாலும் ஒழுங்கான சபைகளில் இருக்காததுனாலும் இந்த மாதிரி வஞ்சகத்துக்கெல்லாம் அகப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது எப்போ நடக்கும்பா, ஆச்சரியப்படாத. நானே சொல்லிட்டேன் இல்லையா, அதனால ஆச்சரியப்படாது. முடிவு காலங்களை பத்தி ரொம்ப பேர் தேவையில்லாம பேசிட்டு வருவாங்க. வேதத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நம்ம யார் மூலமா ஏமாத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்தை நம்ம படிக்காததுனால தான் மனுஷன் பேச்சை கேட்டு நம்ம என்ன செய்யறது, வாழ்க்கையும் மனுஷையும் கெடுத்துக்கிறது, அது அவசியமே இல்லை. அது முதலாவது என்ன சொல்றாரு, ஒன்னு உலக முடிவுக்கு முன்பாக உலகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டு வரப்போகிற காரியங்கள். ஒன்னு என்னது, அவரு பேரை சொல்லிக்கிட்டு வந்து ஏமாத்த பார்ப்பாங்க, அது நடக்கும். ஆச்சரியப்படக்கூடாது, புரியுதுங்களா, ஆச்சரியப்படக்கூடாது. அடுத்து என்ன சொல்லுகிறாரு, முடிவு பாத்தீங்களா, இங்க ஒன்னு சொல்ல, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஐந்தாவது வசனத்துல சொல்லுது, அநேகர் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், ஆனா முடிவு உடனே வராது. இப்ப அடுத்ததான் ஒன்னு சொல்றாரு, என்ன நடக்க போகுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த உலகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற காரியம் ஒண்ணு யுத்தங்கள். பழைய ஏற்பாண்டு காலத்துல நிறைய யுத்தங்கள் உலகத்துல நடந்திருக்கு. ஒரு வரலாற்றாளர் ஆசிரியர் எழுதியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த பொழுது கூட 700 யுத்தங்களுக்கு மேல நடந்திருக்கு. அப்போஸ்தலர் காலத்தில் நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. உலகம் நம்ம காலத்துல கூட உலகம் 2 உலக மகா யுத்தங்களை சந்திச்சிருக்கு இல்லையா. அதுக்கு பிறகு அமெரிக்காக்காரன் ஈராக்கோட சண்டை போட்டு நடந்ததை பார்த்திருக்கிறோம். ஈராக்குக்கும் ஈரானுக்கும் நடந்த சண்டையை பார்த்திருக்கிறோம். உலகத்துல இப்ப நீங்க இப்படி இருந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுசா பல பாதிகள்ல யுத்தங்கள் நடந்திருக்கு, நடக்காம இல்ல. ஸ்ரீலங்காவில 30 வருஷமா 2 இனங்களுக்கு இடையில யுத்தம் நடந்திருக்கு. பாகிஸ்தான்காரன் இந்தியாக்காரன் எத்தனை 4 யுத்தங்கள் நடத்தி முடிச்சிட்டானா இல்லையா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடந்துச்சு. உலகத்துல யுத்தங்கள் நடந்துகிட்டே வந்திருக்கு. ஆகவே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 3வது உலக யுத்தம் வந்துச்சுன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சில பேர் யோசிப்பாங்க, 3வது வந்தா போச்சுப்பா, அதுக்கு பிறகு உலகம் மிஞ்சாதுன்னு. எப்படி சொல்ல முடியும், இதுவரையும் நடந்ததுக்கு மிஞ்சி மிஞ்சி தானே இருக்குது. உலகம் 1வது உலக யுத்தம் நடந்த பொழுது அதோட முடிஞ்சுன்னு தான் நினைச்சானுங்க, இருக்குல்லையா. 2வது உலக யுத்தம் அதை விட மோசமான, மில்லியன்ஸ் யூதர்களை ஹிட்லர் எல்லாம் ஆக்கினான். நம்ம உலகம் தொடர்ந்து இருக்குல்லையா. அப்ப அப்படி எப்படி சொல்ல முடியும், 3வது நடந்தா எல்லாம் போச்சுன்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், அது தொடர்ந்து நடக்கும். ஆனா என்ன செய்யணும், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதோட என்ன சொல்லுகிறாரு, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கும், நடக்கணும். ஆனா என்ன நடக்காது, உலக முடிவு உடனே வராது. 3வது உலக யுத்தம் நடந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகும் உலகம் இருக்குங்கிறது தானே அர்த்தம், உலக முடிவு வராது. அப்ப யுத்தங்களை கேள்விப்பட்டு பயப்படலாமா, பயப்படக்கூடாது. யுத்தங்களை கேள்விப்பட்டு நாள் குறிக்கலாமா, குறிக்க கூடாது. நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறாரே, அதுதான் நம்ம கலக்கமே அடையவேனான்னு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லி இருக்கிறாரு. உலக முடிவு வராதுன்னு சொல்லி இருக்கிறாரு, பாத்தீங்களா. அது 2வது. நீ அடுத்தது ஒன்னு சொல்றாரு பாருங்க, 7வது வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதியமாய் ராஜ்யமும் எழும்பும். இனத்துக்கு இனம் எதிரா, இந்தியாவில் பார்த்தா சாதி சண்டை எப்பவுமே நடக்கும். ஒவ்வொரு நாள்லையும் கூட நடக்கும். இனத்துக்கு எதிராக இனம் நடக்கும். உங்கள் ஊரில் இல்லையா? நடந்துருக்குது. நீ நடந்தாலும் நம்ம ஆச்சரியப்படணுமா? இல்லை. மனுஷனும் மனுஷனும் சேர்ந்திருக்க மாட்டான். இனத்துக்கு இனம் எதிராக நடக்கும். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். எழும்பும், நடக்கதான் செய்யும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அதை பற்றி கலக்கம் அடையக்கூடாது. அடுத்தது என்னது? பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் நிகழும். பஞ்சம் உலகத்தில் ஏற்படும். இதுவரை 21 நூற்றாண்டுக்கு முன்பு பார்த்தா எவ்வளவோ இடத்துல பஞ்சங்கள் இருக்கு. ஆப்பிரிக்கா நாட்டில் சில நாடுகள் தொடர்ந்து பஞ்சம்தான். உண்மையிலேயே நமக்கெல்லாம் பஞ்சம்னா என்னன்னே தெரியாது. ஆப்பிரிக்கா நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர பஞ்சம். நான் இந்தியாவுக்கு போயிருக்கிறேன். இந்தியாவில் சில இடங்கள்ல மழையே பெய்யாது. மலையூர்னு கூட பேர் வச்சிருப்பான், மழையே பெய்யாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலம்லாம் ரொம்ப வெடிச்சு இருக்கும். சொல்லுவாங்க 5 வருஷமாச்சியா மழை பெஞ்சின்னு. கிணத்துலலாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் சரி வரதில்லை. அந்த ஊரில் மழைன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஆசை. அதெல்லாம் பார்ப்பாங்க, மழை பெய்ய போகிறோம். சில சொல்லியிருக்கான், வானம்லாம் இருந்து மழை வந்துருமோன்னு வராது. அதை அப்படியே இன்னும் 10 நிமிஷத்தில் போயிட்டு பழையபடி வெயில் அடிக்கும். ஆனால் ஆப்பிரிக்காவில் பஞ்சம் ரொம்ப மோசம். பஞ்சத்தில் அதில் சாகுறவங்க ரொம்ப இருக்கிறாங்க. அது அடிக்கடி நியூஸில் வர்றதில்லை. ஏன்னு சொன்னால் இது எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கிறான்னா அதெல்லாம் விட்டுட்டு ஜப்பானை காட்டிகிட்டு இருப்பான், இல்லை வேறு எதுவும் காட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது தொடர்ந்து நடக்குது. பஞ்சத்தால் உலகத்தில் சாகுறவங்க தொகை எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? நிறையா ஒவ்வொரு நாளும் இப்போ சாகுறாங்க. ஆனவர் என்ன சொல்லுகிறார்? அது நடக்குமே. பஞ்சம், கொள்ளை நோய்கள். இப்போ நம்ம இப்பெல்லாம் இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முந்தி சாசா அது ஒரு நோய் பண்டி இப்போ இதுலேருந்து வந்தது அப்படின்னு வந்த உடனே எல்லாம் பயந்து இன்றைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முகமூடிக்காரங்க மாதிரி, கொள்ளைக்காரங்க மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லையா? இப்போ மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் நடக்கும். அது வந்து போய்கிட்டே இருக்கும். உடனே யோசிச்சாங்க, உலக முடிவு வந்துருச்சு போல இருக்கு, ஏன்னா இப்படி ஒன்றும் இல்லையேன்ட்டு. நான் கூட பயந்துருந்தேன், இப்படி சிங்கப்பூர் பக்கம் மலேசியா பக்கம்லாம் வராமல் எப்படி இந்தியாவுக்கு போகலாம், கஷ்டமாக இருக்குமே, ஊசியெல்லாம் குத்திக்கிட்டு பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் இருக்குது, வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு முந்தி இயேசு காலத்துலேயே அதுக்கு முந்தி இதெல்லாம் நடந்திருக்குது, நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வாசித்து பார்த்தா ஆண்டவருடைய தண்டனையாக மக்களை நோயாளியை ஆண்டவர் கொண்டிருக்கிறாரு, கொண்டிருக்கிறாரு. அதெல்லாம் அதிசயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் வருவதற்கு முன்பாக உலகத்தில் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னது? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம். யுத்தங்கள் நடக்கும், யுத்தங்கள் வரப்போகுதுன்னு செய்தி வரும். பஞ்சங்கள் நிறைய நடக்கும், கொள்ளை நோய்களும் இருக்கும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் நடக்கும். ஆண்டவர் தானே சொல்றாரு, இயேசு பேசிட்டு இருக்க, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் நடக்கும். குஜராத்தில் இப்போ எங்க நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பசிபிக் கடலில் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து அப்படியே வந்து எங்கள் ஊரையும் நாட்டையும் சேர்த்து அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தா அது வந்து ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறது. ஏன்னா பூமி அதிர்ச்சி வரக்கூடிய நாடுகள். யார் யோசிச்சா குஜராத்தில் பூமி அதிர்ச்சி வரணும்னு? வந்திருக்கவே கூட, வந்துருச்சா இல்லையா? சுனாமிங்கிற பேரே 2004 பிறகு தான் எல்லா நாடுக்கும் தெரிய வந்தது. ஏன்னா அது அடிக்கடி வரும் ஜப்பானில் தான். ஆனால் இங்கே இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து வந்த உடனே இப்போ எல்லாருக்கும் சுனாமின்னு பேர் தெரியுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நிலநடுக்கங்கள் நிச்சயமாக வரும், ஆச்சரியப்படாதே. நான் சொல்லுகிறேன், பல இடங்களில் இது உண்டாகும். அப்போ இந்த 4 காரியங்களையும் ஏன் சொல்றாருன்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கின்ற சம்பவங்கள். இதுவரை நடந்திருக்கு, உலகம் தோன்றின காலத்தில இருந்து நடந்திருக்கு, ஏங்காலத்தில் நடந்திருக்கு, இனியும் நடக்கும், இனி எதிர்காலத்திலையும் நடக்கும். அதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானே சொல்லிட்டேன், கேட்டுங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் சரிங்களா. ஆனா இது எதுவுமே கூட உலக முடிவுக்கு அடையாளம் அல்ல. யுத்தத்தை வச்சோ, கொள்ள நோயை வச்சோ, பூமி அதிர்ச்சியை வச்சோ உலகம் முடிய போகுதுன்னு சொல்ல முடியாது. தான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பாருங்க, ஏழாவது எட்டாவது வசனத்துல, ஆறாவது வசனத்துல, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. உலகத்தில் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் அவசியம் நடக்கணும், ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராது, முடிவு உடனே வராது. உலக முடிவுக்கு இவையெல்லாம் அடையாளங்கள் அல்ல, முடிவு வராது. அடுத்தது ஒன்று சொல்றார், ரொம்ப முக்கியமானது, எட்டாவது வசனத்தில் இந்த நாலு காரியங்களையும் விளக்கப்படுத்திட்டு இந்த நாலு காரியங்களை பத்தி ஏன் இதுன்னு சொல்றாரு. முன்ன முடிவு வருவதற்கு இவையெல்லாம் அடையாளமே இல்லை. அடுத்து என்ன தெரியுமா, இவைகள் எல்லாம் வேதனைகளின் ஆரம்பம், வேதனைகளின் ஆரம்பம். இப்ப இந்த வேதனைகளின் ஆரம்பம்னு வேதனைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா தமிழ்ல, அது ஆங்கில வேதத்திலையும் நீ அதுக்கு முந்தி மூல மொழியாகிய கிரேக்க மொழியில தானே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த கிரேக்க மொழியில பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை எடுத்து விளக்கத்தை பார்த்தா எதை குறிக்குது தெரியுமா, ஒரு தாயினுடைய கர்ப்ப பதவியில இருந்த பிரசவ வேதனையை குறிக்குது. பிரசவ வேதனை, இதையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம்னு சொன்னா ஆண்டவர் ஒரு தாயினுடைய பிரசவ வேதனையை நினைத்துப்பார். ஏன் நினைச்சு பார்க்கணும், ஏன் நினச்சி பார்க்கணும், பிரசவ வேதனை எப்படி வரும் புள்ள பத்துக்கிட்ட அவங்களுக்கு தெரியும், கணவன்மார்கள் தெரியும் எப்படி வரும். பத்து மாசத்துக்கு அதெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா புள்ள பிறக்கிறதுக்கு சில நேரம் வலிக்கு திரும்பாங்க, உடனே பதறிடுவோமா இல்லையா, பதறிட்டு குய்யம் முயன்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது, அப்புறம் அரை மணி நேரத்தில் பழையபடி வீட்டுக்கு வந்துடுறது. ஏன், அதெல்லாம் அந்த இனிஷியல் பெயின், புள்ள பிறக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறித்தான். இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகும், புள்ள உதைக்கு இந்த மாதிரி வந்து வந்துட்டு போகும், ஆனா புள்ள வராது. அதான் பிரசவ வேதனை. இது ஆரம்பம், எதுக்கு ஆரம்பம், பெருசா ஒண்ணு வரப்போகுது. அந்த புள்ள பிறக்க போற நேரம் ஒரு வழி வருமே, பயங்கரமா இருக்குமா இல்லையா, தாய்மார்க்கெல்லாம் தெரியும் பயங்கரமா இருக்கும் இல்லையா. அப்ப அதுக்கு முன்னுக்கு அடையாளம் மாதிரி காட்டுறது. அப்ப இப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவர் சொன்னதெல்லாம் முடிவுக்கு அடையாளம் அல்ல, உலக முடிவுக்கு இது அடையாளம் அல்ல, இதெல்லாம் தொடர்ந்து சம்பவிக்க வேண்டியது, சம்பவித்தே ஆகும், ஆனா இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படின்னா ஐயா, பிரசவ வேதனைக்கு முன்னுக்கு இதெல்லாம் வரப்போகுதுன்னா இந்த உடல்லாம் பயங்கரமா ஒரு வேதனை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா, இருக்கு இருக்கு. ஆனா அதுக்கு நான் ரொம்ப விளக்கம் இப்ப கொடுக்க முடியாது, இருந்தாலும் சுருக்கமா சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனியருக்கு எழுதின நிருபத்திலையும் வெளிப்படுத்த நிருபத்திலையும் அதை பத்தி சொல்லியிருக்கு. அதாவது உலக முடிவுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக, நல்லா கேட்டுங்க, இயேசு வருவார், அவருடைய வருகைக்கு கொஞ்சம் முன்பதாக, அவர் வந்தார்னா உலகம் முடிய போகுது, அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, உலகம் முடிய போகுது. அவருடைய வருகையும் உலகம் முடிவும் ஒன்னா தான் இருக்கும். அப்படி வருவதற்கு முன்பாக உலகத்திலே மகா பெரிய கொடுமைகள் நிகழப்போகுது. அந்த இதுலயே இந்த அதிகாரத்திலேயே சொல்லப்படுது. அப்படி அது நிகழ்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் முன்னிமித்தம் அது கொஞ்ச காலமா தான் இருக்குமா, ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கும், ஆனா தெரிந்து முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக அது கொஞ்ச காலமா தான் இருக்கும். அதைத்தான் அந்த சேட்டன்ஸ் லிட்டில் சீசன் சொல்லி வெளிப்படுத்தல, சாத்தானுடைய கொஞ்ச காலம்னு சொல்றேன். வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரத்துல கூட அதை பத்தி சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் சாத்தா என்ன செய்வான், கட்டி வச்சு ஒரு நாயை கட்டி வச்சிருக்கீங்க, சாத்தா வந்து இப்ப நாயை கட்டி வச்சிருக்க மாதிரி கட்டி வச்சிருக்கு. எப்ப அந்த சாத்தா நாய் கட்டப்பட்டது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது கட்டப்பட்டிருக்கான். கட்டப்பட்டிருக்கான் என்ன அர்த்தம், அவனுக்கு இன்னும் அதிகாரம் இருக்கு, நம்மளெல்லாம் ஏமாத்த பார்ப்பான். இந்த உலகத்தின் அதிபதினு ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரா இல்லையா, பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லி. ஆனா அவர் அனுமதிச்சுக்கு மேல அவனுக்கு சொட்ட முடியாது. இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்க, அந்த வீட்டில் நாய் இருக்குது, அப்ப நமக்கும் தெரியும். அப்ப கேட்டை திறக்கிறதுக்கு முந்தைய முதல்ல என்ன பார்ப்போம், அந்த நாய் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க தெரியுது, அது உருங்குது கேட்டுக்கு முன்னுக்கு நிக்கிறோமே. அப்புறம் என்ன பார்ப்பீங்க, அவுத்து விட்டு இருக்கா கட்டி இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தா கட்டி இருக்குது. அப்ப கட்டி இருந்தா அடுத்து என்ன பாப்பீங்க, இந்த சங்கிலி எவ்வளவு நீளம்னு பாப்பீங்களா இல்லையா, பாப்பமா இல்லையா? பாப்போம். அப்ப கேட்டை திறந்த உடனே அந்த நாய் என்ன செய்யும்? இது மாதிரி உருன்னு என்ன செய்யும்? சும்மா இருக்குமா? ஒரு பெரிய பாய்ச்சல் ஒண்ணு பாயும். பாஞ்சா ஐயாவுக்கு அதுக்கு மேல பாய முடியல. ஏன்? கழுத்து சங்கு தான் இழுத்துக்குதா இல்லையா? அப்ப அந்த நாய் என்ன செய்யும்? நீங்களும் பார்த்துட்டு ஓகே நம்ம சரிதான் தப்பிச்சுக்கிட்டோன்னு வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அப்ப அந்த நாய் என்ன செய்யும்? அதுக்கு பிடிக்காது, போய்தானேன்னு சொல்லி அது எங்க கட்டி இருக்கோ அது வலையும் அது அட்டகாசம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். அந்த மாதிரிதான் சாத்தான் இன்னைக்கு. ஆனா ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அவன் கட்டவிழ்த்து விட போகிறான். ரொம்ப கொடூரங்களை செய்ய போறான் கொஞ்ச காலத்துக்கு தான். ஆண்டவர் தான் அதையும் நிர்ணயித்திருக்கிறார். அதுக்கு மேல அவன் செய்ய முடியாது. அதுக்கு அறிகுறியாகத்தான் இந்த பிரசவ வேதனையின் ஆரம்பமாக இதெல்லாம் பாக்குறீங்க. இன்னைக்கு ஜப்பான்ல நிலநடுக்கம் பார்த்து அதை டிவியில பாக்குற நேரம் என்ன பயங்கரமா இருக்கா இல்லையா? இதெல்லாம் நெருப்பட்டி பாக்ஸ் மாதிரி இந்த அவ்வளவு பெரிய வீடெல்லாம் அது பாட்டுக்கு தவிடு பொடியாகி பில்டிங் எல்லாம் கவுந்து போய் 40 அடி உயரத்துக்கு சுனாமி தண்ணி உள்ளுக்கு வராம கட்டி வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல வந்துருச்சு எல்லா பாட்டு கப்பல் கிப்பல் எல்லாம் பாக்குறதுக்கே பயமா இருக்கா இல்லையா? என்னடா வீடு கீடு எல்லாம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தே பயமா இருந்தா அந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்கும்? எப்படி கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது இல்லையா? வேதனைகளுக்கு இவையெல்லாம் ஆரம்பம். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனா என்ன, உலக முடிவு வராது. உலக முடிவு வராதுன்னு ஆண்டவர் சொல்றார். பாத்தீங்களா? இன்னொன்னு தெரிஞ்சுங்க. இப்ப இங்க 9வது வசனத்துல இருந்து தொடர்ந்து பாக்குற பொழுது, இப்ப இந்த உலகத்துல இந்த 4 காரியங்கள் ஆண்டவர் விளக்கப்படுத்தினாலாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆச்சரியப்படக்கூடாது, உலக முடிவு வராது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்படி நடந்துகிட்டு இருக்கிற பொழுது 9வது வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இதெல்லாம் நடக்கும். விசுவாசிகளுக்கு என்ன நடக்கும்? நம்மளை பிடிக்காம நம்மளை கொலை செய்ய பார்ப்பான், கொலை செய்வார்கள், உபத்திரவங்கள் ஏற்படுத்துவார்கள். நாம இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே சகல ஜனங்களாலும் நாம் பகைக்கப்படுவோம். யாருக்கு பிடிக்குது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு? பிடிக்குதா? பிடிக்கல. எல்லா நாட்டிலையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அமெரிக்காலையும் கூட கிறிஸ்தவ நாடா இல்லாம தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆச்சரியப்படணுமா? பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரே, எனக்கே இவங்க இப்படி செஞ்சிருக்கிறான்னா உங்களை எப்படி அவன் சும்மா விடுவான் நீங்க எதிர்பார்க்கலாம்? அப்ப என் பேரை சூட்டிக்கிட்டா ஆபத்து வந்தே தீரும். ஆபத்து வந்தே தீரும். இந்தியாவை ஒண்ணு ஏற்படுத்தி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரகசிய கிறிஸ்தவர்கள் சொல்லி, ரகசிய கிறிஸ்தவர்கள். இதனை யோசிச்சு பார்த்தேன், இது என்னது செஞ்சு வச்சிருக்கான்னு சொன்னா, இப்ப மத்தவங்க எல்லாம் கஷ்டம்லாம் வருது இல்லையா? கிறிஸ்துவ பின்பற்றுகிற நேரம் ரொம்ப தொல்லைகள் துன்பங்கள்லாம் வருது. அப்ப சில பேருக்கு இந்த இந்து மதத்துல இருந்தெல்லாம் வெளியே வந்தா ரொம்ப துன்புறுத்துவாங்க, கொலையே செஞ்சிருவாங்க. ஆனா அதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக அவங்க ரகசியமா கிறிஸ்தவர்களா வாழ்ந்துடலாம் துன்பமே இல்லாம. வேதத்துல அப்படி ஒண்ணு இல்ல. கிறிஸ்துவனுடைய பெயரை சூட்டி கொண்டால் வாழ்க்கையில இடரல்கள் வந்தே தீரும். துன்பமே இல்லாத ஒரு கிறிஸ்தவம் வேணும்னு சொன்னா, அப்படி ஒரு சாமா இல்ல, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. எப்படி துன்பம் வேணான்னு இயேசு கிட்ட வர்றதுக்கு பயந்தீங்கன்னா கிறிஸ்தவனே இல்லைன்னு அர்த்தம். அது வரத்தான் செய்யும். நீங்க ஒன்றும் எங்க வருதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு போஸ்ட்கார்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, அது வரும். இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்க ஆரம்பித்தாலே தொல்லைகள் அது பாட்டுக்கு வரும். ஏன் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முந்தி யாருடைய பிள்ளை நீங்க? நம்ம எல்லாம் சேர்ந்து யாருடைய பிள்ளையா இருந்தோம்? பிசாசினுடைய பிள்ளை, சாத்தானுக்கு சொந்தமா இருந்தோம். இப்ப சாத்தானுக்கு விட்டுட்டு சுவாசிக்க ஆரம்பிச்சா சாத்தானுக்கு பிடிக்குமா? பிடிக்காது, பிடிக்காது. அவனுக்கு கோபம் பத்திக்கிட்டு வரும். அதனால என்ன செய்வான்? பல பிரச்சனைகளை ஏற்படுத்த பார்ப்பான் நம்ம வாழ்க்கையில். ஆனா இயேசு நம்ம காப்பாற்றுவார், இயேசு நமக்கு உதவி செய்வார். ஆனா பிரச்சனைகள் வந்தே தீரும், தொல்லைகள் வந்தே தீரும். ஆகவே தொல்லைகளே இல்லாத ஒரு கிறிஸ்தவம் வேணும்னா நீங்க கனவு காண்றீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி தேடாதீங்க, அதுக்கு அப்படி ஒரு சாமான் இல்லை, இல்லவே இல்லை. வந்தே தீரும். இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது ஏன் பிசாசுக்கு அது பிடிக்காது, பிசாசுக்கு அது பிடிக்காது. அப்ப என்ன செய்ய, நம்ம உபத்திரவம் நமக்கு ஏற்படும், கொலை செய்வாங்க. பாகிஸ்தான்ல எல்லாம் கிறிஸ்தவங்களை சுட்டு போட்டு இல்லையா, பாகிஸ்தான்லாம் ரொம்ப கஷ்டம், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ரொம்ப ஆபத்து. பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பன், ஒரு போதகன், அவனு வைஃப் எல்லாம் நல்லா தெரியும். ஒருத்தன் வந்து வீட்டு உள்ளுக்கு வந்து பிடிச்சி டப்பு டப்புன்னு தலையில போட்டு சுட்டாங்க ரெண்டு பேரையும். கிறிஸ்தவ பாஸ்டரா இருந்ததுனால பாத்தீங்களா, அல்கைடா காரனுக்கு கண்ணிலேயே காட்டாது கிறிஸ்தவர்கள். ஆகவே இதெல்லாம் நடக்கும், நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஏன், என்னை விசுவாசிப்பதன் காரணமாக. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். பழைய பாடல கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்திருக்கிறாங்க, இயேசு காலத்தில் இருந்திருக்கிறாங்க, அப்போஸ்தல காலத்தில் இருந்திருக்கிறாங்க, நம்ம காலத்திலயும் இருக்கிறாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் சொல்றார், ஏன் சொல்லுகிறார், இதெல்லாம் பார்த்து உலகம் முடிய போகுதுன்னு கனவு காணாதீங்கப்பா, அது வரத்தான் போகுது. ஆனா இதெல்லாம் அல்ல அதுக்கு அடையாளம், இதெல்லாம் நடந்து நடந்தே தீரும், நடந்து கொண்டே போகும். 12வது வசனம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பும் தணிந்து போகும். இதை நம்ம படிக்க வேண்டி இருக்குது. என்னது, இப்ப விசுவாசிகளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த இடர்கள் எல்லாம் ஏற்படுகிற பொழுது அந்த இடர்களுக்கெல்லாம் பயந்து விட்டுட்டு போனீங்கன்னா உங்க உண்மையான விசுவாசியா இல்லையாங்கிறது உங்க வாழ்க்கை காட்டி கொடுக்கும். ரொம்ப பேருக்கு ஒண்ணு, ஐயோ எங்க அப்பா அம்மாவை கோவிச்சுக்காம, எங்க இனத்தார்கள் எல்லாம் கோவிச்சுக்காம அப்படி ஒரு கிறிஸ்தவம் உங்களால கொடுக்க முடியுமா? ஏன்னா எங்க அப்பா வேணும், அம்மா வேணும், தம்பி சகோதரி எல்லாம் வேணும். அப்ப ஆண்டவர்கிட்ட வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒருத்தனை பார்த்து என் பின்னுக்கு, என்ன உங்க பின்னுக்கு வரப்போறேன்னு, சரி வா எங்க அப்பாவை போய் புதைச்சிட்டு வர்றேன்னா, ஏய் அது உலகம் பார்த்துக்கும், நீ என்னோட வரணும்னா இப்பவே வான்னு சொன்னாரா இல்லையா? ஏன், உனக்கு உலகத்தை ஆசை இருக்கு, என் மேல உனக்கு அன்பு இருக்கணும்னா உலகத்தை ஆசை உனக்கு இருக்கக்கூடாது. நம்ம அன்பு இயேசு மேல இருக்கிறது, நம்ம அப்பா அம்மா மேல இருக்கிறத விட பெருசா இருக்கும். உண்மையிலேயே நம்ம மனைவி மேல இருக்கிறத விட பெருசா இருக்கும், மனைவிக்கு கணவன் மேல இருக்கிறத விட பெருசா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்குள்ள இருக்கிற அன்பு கூட அவருடைய அன்பின் அடிப்படையில தான் இருக்கும். எப்ப இயேசுவை விட மீறி நம்ம வேற எதுலயும் அன்பு வைக்கிறோமோ, யார் மேலையும் அன்பு வைக்கிறோமோ, அப்ப நம்ம அன்பு அவர் மேல தணிஞ்சு போகுதுன்னு தான் அதுக்கு அர்த்தம். அன்பு, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்டாரா இல்லையா, நீ என்ன நேசிக்கிறியான்னு. அவனுக்கு கோவம் வந்துருச்சா இல்லையா, என்ன நீங்க பாட்டுக்கு வைங்க முன்னுக்கு வச்சுட்டு இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? மூணு தடவை கேட்டார். ஏன், அவன் கொஞ்சம் வீக்னு அவனுக்கு தெரியும். இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் தான் உங்களை பத்தி எல்லாம் பெருசா பேசினா, காக்கா மூணு தடவை கரையறதுக்கு முந்தி நீ என்ன மறுதளிக்க போற அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையா? அப்புறம் அழுதான், அழுதான். நம்ம அன்பு உண்மையான அன்பா இருந்தா அது இயேசுவில் தான் இருக்கும். அப்பா அம்மா, குடும்பம், சொந்தக்காரங்க இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு இயேசு தேவையில்லை, இயேசு அவசியமே இல்லை. ஆண்டவர் பெருசா இருக்கும், ஆண்டவர் மேல அன்பு வச்சா அவங்கள கூட நம்ம மேல அன்பா இருக்க வச்சிருவார். இந்தியாவில் ரெண்டு கல்யாணம் நடந்துச்சு, ஒத்த காலில் இருந்தாங்க அப்பா அம்மா எல்லாம், நடக்கவே கூடாது. ஆண்டவர் அதை மாத்திட்டார், கடைசியில எல்லாம் சந்தோஷமா வந்துட்டாங்க. அவர் வேணா செய்யலாம், ஆனா சில நேரம் அப்படி நடக்காமலும் போகலாம். ஆனா கர்த்தரோட நம்ம இருக்கிறதுதான் முக்கியம். ஏன்னா மற்றதெல்லாம் நமக்கு பரலோகம் கொண்டு போக முடியாது. உங்க அப்பாவாலையும் உங்க அம்மாவாலையும் உங்களுக்கு பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. உங்க குடும்பத்தால் அதை செய்ய முடியாது, உங்க மனைவியால் அதை செய்ய முடியாது, உங்க கணவனால் அதை செய்ய முடியாது, ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். எது முக்கியம், இந்த உலகத்து மக்களோட அன்பா இருந்து இறந்து அழிந்து போறது முக்கியமா, இந்த உலகத்துல இருக்கிற பொழுது இயேசுவை விசுவாசித்து அவர் மேல அன்பு காட்டுறது முக்கியமா? அவர் மேல உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தானே அவரோட போயிருக்க முடியும், இல்லாட்டி வேற வழியே இல்லையே. அதுதான் ஆண்டவர் சொல்லல. ஆகவே அக்கிரமம் இந்த உலகத்தில் மிகுதியாகிற பொழுது அவர் மேலே நமக்கு அன்பு தணிகிற மாதிரி பார்க்கக்கூடாது. அவர் மேலே அன்பு அதிகமாக இருக்கணும். ஏன்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சில பேர் நினைச்சிடுறது, ஆண்டவர் எனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாரு, நான் இப்ப ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேன், அதுக்கு சாட்சியா பேப்டிசம் வச்சிருக்கிறேன், அந்த சர்ச்சில் பேப்டிசம் பாஸ்டர் கேட்டு பாருங்க, அவர் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறார், அதனால நான் ஹாயா இருந்துடலான். முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தால், உண்மையாகவே ஆண்டவர் மேல அன்பு இருந்தால், அது எப்பவும் நிலைச்சிருக்கும். நிலைச்சிருக்குதா கேட்டு பார்க்கும். தேமா உலகத்தின் மீது ஆசைப்பட்டு என்னை விட்டு விலகி போய்விட்டான். உண்மையானவனா இல்ல? இயேசுவோடையே இருந்து இயேசுடைய பணப்பெட்டியெல்லாம் ரொம்ப பொறுப்பா இருந்த யூதாஸ் அவரை காட்டி கொடுத்து தூக்கு போட்டுக்கிட்டான். அப்ப அவன் நடிப்பா தானே இருந்திருக்கு. தேமாவும் நடிச்சிருக்கிறான், யூதாஸும் நடிச்சிருக்கிறான். உண்மையில் ஏன் முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கவில்லை? முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்காது விசுவாசம் இல்லை, அது வேஷம் போடுறது. வேஷம் போடலாம், இயேசுவோட அவர் மேல அன்பு இருக்கிற மாதிரி வேஷம் போடலாம். ஆண்டவர் சொல்றார், போடாத, உனக்கு அதனால நன்மை கிடைக்க போறதில்லை. ஏன்னு சொன்னா அந்த வேஷம் களைய போகிற ஒரு நாள் வரப்போகுது. ஆகவே அன்பு தணிந்து போகாமல் உன்னை பாதுகாத்துக்கும். பாத்தீங்களா, இப்ப என்ன படிச்சோம், உலகத்துல இப்ப அவர் சொன்ன மாதிரி இந்த சம்பவங்கள் நடக்கும். அதெல்லாம் பிரசவ வேதனைக்கு ஆரம்பமே தவிர முடிவு வராது. இந்த இதுவரை சொன்ன இந்த காரியங்கள் எதுவுமே கூட முடிவுக்கு அடையாளங்கள் அல்ல. ஆகவே விசுவாசிகளான நாம விசுவாசிகளாக இல்லாதவர்களோடு சேர்ந்து நிலநடுக்கத்தையும் சந்திக்க போறோம், யுத்தங்களை சந்திக்க போகிறோம். ஹிட்லர் காலத்துல கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படலையா? பட்டாங்க தான், இதெல்லாம் நடக்கும். ஆனா உலக முடிவுக்கு அதெல்லாம் அடையாளமே அல்ல. முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். புரியுதுங்களா? இப்ப இத சொல்லிட்டு, இவ்வளவு நேரம் இதை சொல்லிட்டு தான், இனி ஆண்டவர் மூன்றாவதா என்ன சொல்லுகிறார்? இப்பதான் ஆண்டவர் என்ன ஆரம்பிக்கிறார்னு சொன்னா, எருசலேம் எப்ப இல்லாமலாக்கப்பட போகிறது, ஆலயம் எப்பொழுது தரைமட்டமாக்கப்பட போகிறதுங்கிறத அவர் என்ன 15வது வசனத்துல சொல்றார். இப்ப நான் 14வது வசனத்தை விட்டுட்டு 15வது வசனத்துக்கு போறேன், அதுக்கு காரணம் இருக்கு, காரணத்தை விளக்கப்படுத்துவேன். 15ல் என்ன சொல்லுது? மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது அப்படின்னு தொடங்குது. இந்த 15வது வசனம் பார்க்கறனே நமக்கு குழப்பம் மாதிரி இருக்கும். இந்த 15வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? எருசலேம் எப்பொழுது அழிக்கப்பட போகிறது, இந்த ஆலயம் எப்பொழுது தரைமட்டமாக்கப்பட போகிறதுங்கிறதுக்கு 15வது வசனத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன சொல்லுதாங்க பாருங்க, பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இப்ப அந்த வசனம் எல்லாம் சும்மா மேலிருந்த வாரியா படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த யூதர்கள் இந்த சீடர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், இப்ப எருசலேம் எப்ப அழிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தானியேலுடைய காலயத்துக்கு நீ போகணும். ஏன் தானியேலுடைய காலத்துக்கு? தானியேல் ஒரு தீர்க்க தரிசி. தானியேல் தீர்க்க தரிசனமாக ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறான். எதை சொல்லி இருக்கிறான்? எருசலேம் அழிக்கப்பட போகிறத குறித்து சொல்லி இருக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க? யாரோ என்ன பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? கேக்குற கவனமா கேளுங்க, அப்பதான் மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கேட்கலாம். ஓகே, என்ன நடந்திருக்கு? தானியேல் தானியேல் தீர்க்க தரிசி அதே எருசலேம் இன்னொரு அரசனாலே பாழாக்கப்படுகிறதை பற்றி சொல்லுகிறான். யாரு? அவனுக்கு பேரு அன்டியோகஸ் எபிஃபனேஸ் சொல்ற, அன்டியோகஸ் எபிஃபனேஸ். இது இயேசுனுடைய காலத்துக்கு முன்னதாக நடந்தது, தானியேலுடைய காலத்திற்கு பின்பு நடந்தது. அப்ப தானியேலுடைய தீர்க்க தரிசனத்துல அதை பத்தி தெளிவா சொல்லி இருக்கிறது. அந்த அன்டியோகஸ் எபிஃபனேஸ் வந்து ஒரு அரசன், அவன் என்ன செஞ்சான், ஆலயத்தை பாழாக்கினான். இயேசுடைய இந்த தேவனுடைய ஆலயத்துல கையை வைக்கிறது ஆண்டவருக்கு எப்பவுமே பிடிக்கல. எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனம் சொல்லுது, யூதர்களுடைய அநியாயம் பொறுக்காம ஆண்டவர் என்ன செய்தார், அவருடைய பிரசன்னம் ஆலயத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது. ஏன் தெரியுமா, இந்த புறஜாதி தெய்வங்களை அவங்க வெளியில வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தது மட்டும் இல்ல, கோயிலுக்கே கொண்டாந்துட்டான். அந்த கோயிலுக்கே கொண்டு வந்ததுனால தான் ஆண்டவர் இனிமேலும் நான் உன்னோட இருக்க மாட்டேன் போகிறேன்னு போனார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அந்த நாட்டை கண்டித்தார். முதலாவது இஸ்ரவேலையும் அப்ப யூதாவையும் இல்லாமலாக்கினார். அப்ப என்ன செய்தான் இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனேஸ், அப்படி செய்தான். தானியேல் அதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு அது நடந்துச்சு, இதே போல எருசலேமுக்கு மறுபடியும் நடக்க போகிறது. எப்ப நடக்க போகுது தெரியுமா, ஏடி அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு 70வது நூற்றாண்டிலே நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன நடந்துச்சு கிறிஸ்துவுக்கு முன்பு 70வது நூற்றாண்டிலே, ரோமர்கள் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த ரோமர்கள் எருசலேமை பிடித்து எருசலேமை தரமட்டமாக்கி கோயிலையும் தரமட்டமாக மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான யூதர்களை வாளால வெட்டி சாய்த்தார்கள். புரியுதா, அது நடந்துச்சு, தரமட்டமாக்குனாங்க. எவ்வளவு காலம் இயேசு இங்க பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அன்னையில இருந்து 40 வருடங்களுக்கு பிறகு 40 இயர்ஸ் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், எருசலேம் தரைமட்டமாக்கப்பட போகிறது. பாத்தீங்களா, அதுதான் 15வது வசனம் சொல்லுது. அதனால வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இத வாசிக்கிறவன் தானியேல் தீர்க்க தரிசனத்தை வாசித்து பார்த்து அதே போல நடக்க போகுதுங்கிறத எண்ணிப்பார். அவ ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இப்ப இப்படி 40 வருஷம் நான் இறக்க போகிறேன், நானும் என்னுடைய பிதாவோடு போக போகிறேன். இந்த 40 இயர்ஸ்ல நடக்க போகுது, யூதையா அழியப்பட போகிறது, இந்த ஆலயமும் நிர்மூலமாக்கப்பட போகிறது அப்படின்ன உடனே அவருக்கு ரொம்ப கம்பேஷன். இந்த மக்களுக்கு நடக்க போகிறது என்ன நடக்க போகிறதுன்னு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்படி பரிசுத்த ஸ்தலத்தை நீங்கள் காணுகிற பொழுது, ஆலயத்துக்கு இது நடக்கப்பட போகிற பொழுது, யூதேயாவில் இருக்கிறவர் மலைகளுக்கு ஓடி போங்க. ஏன் மலைக்கு ஓடி போயிடணும், இந்த ஆபத்துல இருந்து தப்புறதுக்கு. ரோமர்கள் உங்களை அடியோட சாக்க போகிறான், பிள்ளை தாட்சியா இருக்கிறான்னு கூட பார்க்காம வெட்டி சாய்க்க போகிறான். அப்ப நீ என்ன செஞ்சிடணும், ஓடி தப்பிடணும். யூதனுங்க என்ன செஞ்சானுங்க தெரியுமா, ஒருத்தனும் ஓடல. ஏன் ஓடல, ஆண்டவருடைய பிள்ளைங்க நாங்க எங்களை யார் என்ன செஞ்சிடலான்னு அப்படியே இருந்தாங்க. எங்க ஓடி போனாங்க, ஆலயத்துக்கு. ஆலயம் நமக்கு உயிர் கொடுத்துரும், ஆலயம் தப்ப வச்சிடும், வெட்டி சாத்தாங்க. ஆனா நீ தப்புனவங்க இருக்கிறாங்க, யாரு தப்புனது, கிறிஸ்தவர்கள். என் விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க, இயேசு இப்படி சொல்லி இருக்கிறான்னு மலைக்கு ஓடி போய் தப்பிக்கிட்டாங்க. யூதையெல்லாம் செத்தான். வீட்டில் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காமல் இருக்க கடவன், ஏன் நீ இறந்து போவாய். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு வீட்டுக்கு திரும்பி வராத. அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, ஏன் அழிய போகிறார்கள். நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவிக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள், ஏன் அது கொடூரமா இருக்க போகிறது. ஏன் ஓய்வு நாள்ல, ஓய்வு நாள்ல தேவையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, ஆலயத்தில் இருக்கணுமா இல்லையா, அன்னைக்கு பாத்துக்கவங்க வந்தா கொன்னு போட்டுருவாங்களா இல்லையா. ஆண்டவர் சொல்றார் நீ தப்புன்னா ஜெபம் பண்ணு, ஏன்னா இதெல்லாம் நடக்க போகுதுப்பா. யூதன் தப்ப முடியாது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவதியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாக்கும். இப்ப 21வது வசனம் அதை சொல்லல, 21வது வசனம் 20 வரையும், அதாவது 15-ல் இருந்து 20வது வசனம் வரையும் உள்ளது தான் எருசலேத்துக்கு நடக்க போறத சொல்றது. பாத்தீங்களா, ஆண்டவர் வந்து இப்படி சொல்ல, இதுவரை நான் சொன்னது எருசலேம், அதுக்கு பிறகு சொல்ல போறது வேற ஒண்ணுன்னு சொல்லாம அவர் பாட்டுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு போறார். இப்ப யாராவது சொன்னா அந்தியோகேஸ் எபிஃபனேஸ் காலத்துல யூதனுங்களுக்கு ஆபத்து இருந்திருக்கு, ஆலயம் பாழாக்கப்பட்டிருக்கு, ஏடி 70 யூதர்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆலயம் பாழாக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் இதுவரையும் உலகத்தில் நடக்காத காரியமா இல்லையே? அவர் 21 வேற எதையோ சொல்லுது. என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்கத்தான் போறோம், சரிங்களா? அப்ப இங்க என்ன பார்த்துக்கிட்டோம், முதலாவது இது எப்ப எருசலேம் அழியப்படுது, இந்த சீடர்களுடைய முதலாவது கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. இன்னும் 40 ரோமர்கள் இதை தரைமட்டமாக்க போகிறார்கள், நீங்கள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட போகிறீர்கள். அதான் 15-20. சரியா? இப்ப அடுத்தது என்ன பார்க்கணும், இப்ப அடுத்த 4 என்ன பார்க்க போகிறோம்னா, உலக முடிவுக்கு முன்பாக, இயேசுனுடைய 2 வருகைக்கு முன்பாக நடக்க போகின்ற 2 சம்பவங்களை குறித்து ஆண்டவர் சொல்ல போறார். உலக முடிவுக்கு முன்பாக, இயேசு வருவதற்கு முன்பாக நடக்க போகிற 2 முக்கியமான சம்பவங்கள். முதலாவது சம்பவம் 14 இருக்கு, 2 சம்பவம் 21 இருக்கு. 14 இருக்கிற சம்பவம் எது? உலகம் முடிவதற்கு முன்பாக ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல சாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஒன்னு தெரிஞ்சுங்க, முடிவு வர்றதுக்கு முன்பாக சுவிசேஷம் எல்லா நாடுகளிலும் உலகம் பூரா ஒரு சாட்சியா பிரசங்கிக்கப்படும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் உலகம் பூரா. இதுக்காக நான் சொல்ல ஒவ்வொருத்தனும் கட்டாயம் கேட்பான்னு சொல்ல, எல்லாமே ரட்சிப்பு அடைவான்னு சொல்ல ஆண்டவர், ஆனா முழு உலகத்திலும் எல்லா நாடுகளுக்கும் சாட்சியாக அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அதுக்கு பிறகுதான் உலக முடிவு வரும். அப்படின்னா என்னது, அடுத்த நிமிஷம் வந்துடாதுன்னு நமக்கு தெரியுமா இல்லையா? சில பேர் மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா, இயேசு வரப்போறா, இயேசு வரப்போறா, இயேசு வரப்போறான்னு ஒரு கண்ணை முழிச்சு வச்சுட்டு தூங்க வேண்டியது. இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்த கூடாது. அவர் வரப்போறார், யாருக்கு தெரியும் எப்ப வரப்போறாருன்னு? பயமுறுத்துறதுக்கு அப்படி சொல்லியிருக்கிறார் இல்லையே. உலகம் பூரா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், இன்னும் பிரசங்கிக்கப்படலையா, அது பிரசங்கிக்கப்பட்ட பிறகுதான் அவர் வருவார். இப்ப நீங்க நினைச்சிருக்க, அப்பா தப்பிட்டேன், அது ரொம்ப நாள் எடுக்கிறதுனால நான் கொஞ்சம் அசட்டையா வாழ்ந்துட்டு அப்புறம் பரிசுத்தமாக அம்பிட்டுருவீங்க. ஏன், அவர் வர்றது தள்ளி போனாலும் கூட நீங்க சாகிறத உங்களால தள்ள முடியாது, உங்க மூச்சு அவரை நிப்பாட்டிடல முடியாது. உங்களுக்கு தெரியுமா எப்ப நிக்க போகுதுன்னு? தெரியாது. மூச்சு நிக்கிறதுக்கு முந்தி ரட்சிப்படைஞ்சு ஒழுங்கா வாழ்ந்தாதான் பரலோகம். அதனால எப்படியுமே அவட்ட தப்பிக்க முடியாது. ஏன்னா சொல்றேன்னா, உலகம் முடிவு வருகிறதுக்கு முன்பு சில காரியங்கள் நடந்தாகணும். முதலாவது, சுவிசேஷம் முழு உலகத்திலும் எல்லா நாடுகளிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது என்னது, அதுதான் இந்த 21 அதாவது உலகம் முடிவதற்கு முன்பாக மிகுந்த உபத்திரவ காலம்னு ஒண்ணு நடக்க போகுது. இந்த மிகுந்த உபத்திரவ காலம் தான் சாத்தானுடைய கொஞ்ச காலம். வெளிப்படுத்தல் 20 சொல்லப்படுகிறது, இந்த முன் குறித்தவர்களின் நிமித்தமாக இது கொஞ்ச காலமா இருக்கும். இது ஒரு பயங்கரமான காலம். சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டு சபையை நிர்மூலமாக்க அவன் ரொம்ப பிரயத்தனம் செய்வான். அன்னைக்கு விசுவாசிகள் மட்டுமல்ல அவிசுவாசிகளும் கஷ்டப்பட போகின்ற ஒரு மிகுந்த உபத்திரவ காலம் உலகம் முடிவதற்கு முன்பாக, இயேசு வருவதற்கு முன்பாக நடக்க போகிறது. தேவன் நம்மோட இருப்பதனாலே நாம் அதுக்கு தப்பலாம், ஆனா அந்த காலம் வரப்போகிறது. அந்த 2 நடக்க போகுதுன்னு இங்க 2 அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா அந்த உலகம் முடிவதற்கு முன்பாக, அந்த மிகுந்த உபத்திரவ காலம் வருது இல்லையா, அந்த மிகுந்த உபத்திரவ காலம் வருகிற பொழுது பல காரியங்கள் நடக்கும். ரொம்ப பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க, அப்போஸ்டசின்னு சொல்றது, விட்டு விலகி போவாங்க. அதை வந்து 24:10-12 நம்ம வாசிச்சோம், சொல்லுதா இல்லையா? கள்ள தீர்க்க தரிசிகள்லாம் வருவாங்க, அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இதெல்லாம் நடந்துட்டு போகும். ஆனா அந்த காலத்துல நிறைய பேர் அப்படி போயிருவாங்க. அக்கிரமம் மிகுதியாவதனாலே அன்பு தணிந்து போகும். 2 தெசலோனியர் 2:3 சொல்லுகிறது அந்தி கிறிஸ்துவை பற்றி. அதாவது சாத்தானுடைய ஊழியக்காரனாக அந்தி கிறிஸ்துவை பற்றியும் அங்க சொல்லுகிறது. பல பேர் அவன் பின்னுக்கு போவாங்க, அவன் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவனுடைய சபைக்கும் எதிராக ரொம்பவும் செயல்படுவான். இதெல்லாம் எப்ப நடக்கும்? உலகம் முடிவதற்கு முன்பாக அந்த கொஞ்ச காலத்தில் அது வரப்போகுது. இதை பத்தி தான் இதுவரையும் பார்த்த இதில் பார்க்கிறோம். இதுவரையும் பார்த்த வசனங்களில் இந்த சம்பவங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மனசில் வச்சு நீங்கள் படிக்கணும். இப்போ நான் 4 காரியங்களை உங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு பயன்பாடாக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னாவது, முதலாவது நம்ம வேதத்தை கவனமாக ஆராய்ந்து படிக்கிறது அவசியம். ஏன், அதனுடைய செய்தியை புரிந்து கொள்வதற்காக. இப்போ இதுவரையும் பார்த்த நான் சொன்ன காரியங்களை பார்த்தா எவ்வளோ கவனமாக படிக்க வேண்டியிருக்குது. இப்போ அந்த மாதிரி ஆராய்ஞ்சி படிக்காட்டி நம்ம எவ்வளோ தப்பான எண்ணங்களோட வாழணுமா இல்லையா? இந்த நிலக்க நடத்த பார்த்தா ஐயோ ஆண்டவர் வந்துட போறாரா, அந்த நில நடக்கத்தை பார்த்தா ஐயோ ஆண்டவர் வந்துட போறாரா, சுனாமி வந்தவன கூட ரொம்ப பயந்துருந்தாங்க, என்னென்னமோ எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்ப கூட ரொம்ப பேர் ரொம்ப பயந்து நடக்கத்தோடு எல்லாம் இருக்கலாம். இப்பெல்லாம் நடந்துருச்சு, மலேசியாவுக்கு நடந்துருமா, அங்க நடந்துருமா? இயேசுவுக்கு விசுவாசிச்சிங்கன்னா என்ன நடந்தா தான் என்னங்க? இங்க செத்தவங்க தான் நம்ம அவரோட போயிருந்துருவோமே. இப்ப யார் இங்க பயப்படணும்? இயேசுடைய பிள்ளையா நீங்க இல்லைன்னு சொன்னா நீங்க தான் பயப்படணும். உங்க இயேசுவை நீங்க விசுவாசிக்காதவரா இருந்தா நீங்க தான் பயப்படணும். ஏன்? இயேசு மேல உங்களுக்கு அன்பு இல்லை, ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா உங்களுக்கு நித்திய தண்டனை இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களாலேயே சொல்ல முடியாது. ஆகவே நீங்க ஆண்டவரோட போக முடியாது, அது நீங்க பயப்படணும். இதெல்லாம் அவங்களுக்கு தான் பயம், பயத்தை ஏற்படுத்தும். விசுவாசி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, ரட்சிப்பு அடைந்தவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே இல்லையா? என்ன பண்ணிங்க, வேதத்தை விசுவாசிகள் நம்ம கவனமாக படிக்கும், படிக்கிற பொழுது தான் அது சரியாக புரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, விசுவாசிகளாக இருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவமும் ஒரு பகுதியாக தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்காக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது உபத்திரவங்கள் ஒரு பகுதியாக தான் இருக்கும். ஒரு விசுவாசிக்கு கேன்சர் வரலாம், ரொம்ப பேர் நினைக்கிற வரவே கூடாது, வரவே கூடாது. இப்போ அண்ணாதுறை இதில் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் சபை நடத்துகிறாரு, அவருடைய மனைவி பூமதிக்கு நீங்களாம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கேன்சர். அருமையான விசுவாசி, இப்போ கூட ஜனவரி மாதம் பார்த்தேன், பார்த்து ஆறுதல் சொன்னேன். அது அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா, பாஸ்டர் நான் உங்களுக்கு தான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், நீங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செய்ய வேண்டி இருக்குன்னு தன்னை பத்தியே கவலைப்படாம என்னை பத்தி அந்த மனசு பேச. விசுவாசம், அருமையான விசுவாசம். இப்ப அவங்களுக்கு எதுவும் நடந்து இறந்து போனா கவலை இருக்கத்தான் செய்யும். கணவனுக்கு கவலை இருக்கும், பிள்ளைகளுக்கு கவலை இருக்கும். ஆனா அவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் இருந்துருவாங்களா இல்லையா? ஆமா. அதனால இந்த உலகத்தில் ஏற்படுகிற துன்பங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் வரத்தான் செய்யும். ஆனால் துன்பம் வந்து நம்ம பாவிங்கிறதுக்கு அடையாளம் அல்ல, புரியுங்களா? ஒழுங்கா ஒரு சாப்பாடு வச்சிருக்கிறோம், அது ஒழுங்கா சமைக்கல, அப்ப அது விசுவாசி சாப்பிடுறான், விசுவாசி இல்லாதவன் சாப்பிடுறான். விசுவாசி இல்லாதவனுக்கு மட்டுமா வயிற்று வலி வருது? நமக்கும் வரும். அதுக்கும் நம்ம விசுவாசத்துக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல, சாப்பாடு சரியில்லை. அது மாதிரி தான் உலகத்தில் நோய், தொல்லைகள், பிரச்சனைகள் இது எல்லாருக்கும் வரும். என்ன வித்தியாசம் தெரியுமா? விசுவாசி இதெல்லாம் ஒரு பெருசாவே நினைக்காம போய்கிட்டே இருப்பான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு. அவிசுவாசி என்ன செய்வான்? முடிய பிச்சுக்காத குறைய அவனுக்கு இதுக்கெல்லாம் பொருளே தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லாததுனால அவனால் அதை சமாளிக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு இருப்பதனால நாம் அதை சமாளித்து வாழ பார்ப்போம். அதனால உபத்திரவங்கள் நமக்கு தொல்லைகளே அல்ல, உபத்திரவங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை சுவாசித்து வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். சரி, உபத்திரவமே இல்லைன்னு வச்சுங்க, நோயே இல்லை, உபத்திரவம் மேல ஒண்ணுமே இல்லை, பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம எப்படி வளர்றது? எப்படி வளர்றது? உபத்திரவம் வந்தா தானே ஜெபம் பண்றோம். உபத்திரவே இல்லைன்னா ஜெபம் என்னத்துக்கு? எதுக்கு ஜெபம் பண்றது? என்ன பண்றானே தெரியாமல் இருக்குமா இல்லையா? அப்ப உபத்திரவம்லாம் வரும், அது நம்ம வளர்ச்சிக்கு உதவி செய்யறது. உபத்திரவங்களுக்கு மத்தியில நம்ம விசுவாசம் கூட ஒளி வீசும். எங்க உபத்திரவங்கள தாங்க முடியாம கஷ்டப்பட்டு விசுவாசத்துல பின்தங்கி பலவீனமா இருக்கிறாங்களோ அங்க நம்ம என்ன கேட்கணும், அந்த விசுவாசம் உண்மையானதான்னு கேட்கணும். விசுவாசம் உண்மையா இல்லாட்டி தான் விசுவாசி மாதிரி இருக்கிறவங்க தவறாலாம் நடப்பாங்க. விசுவாசிக்கு அப்படி இல்லை. அதுக்காகத்தான் யோபுனுடைய புஸ்தகமே நமக்கு வேதத்துல கொடுத்துருக்கு. யோபு என்ன செஞ்சான், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கண்ணா பின்னான்னு சொன்னாங்களா இல்லையா, மனைவி கூட சொல்லிட்டான், எப்படி ஒரு விசுவாசத்தோடு நீ வாழணுமா, ஒரு திட்ட அவளை திட்டிட்டு போயிரு அப்படின்னு. அவன் என்ன செய்தான், ஆண்டவரை தன்னுடைய நாவால ஒண்ணுமே சொல்லலையே. அதனாலதான் கர்த்தர் வந்து சொல்ற, இவன் தான் என்னுடைய மகன். அதான் விசுவாசம். உபத்திரவங்க வரத்தான் செய்யும், ஆனா அதை நம்ம ஒண்ணுமே பண்ணாதியா, ஒண்ணுமே பண்ணாது. மூணாவது என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்து அதுல எல்லாம் கலங்கி போய் பின்தங்கி போய் தலைய முடிய இழுத்து பிச்சு போடாத குறையெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், எல்லாம் நடந்த பொழுதும் நமக்கு முக்கியமான ஒன்று செய்யணுமே, சுவிசேஷத்தை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் உலக முடிவுக்கு முன்பாக அந்த சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணப்படணுமா இல்லையா. அப்ப அந்த காரியத்துல நம்ம கவனம் செலுத்தி என்ன செய்யணும், அது நமக்கு பொறுப்பா கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். தேவனுடைய ராஜ்யம் விஸ்தரிக்கிறதுக்காக அந்த சுவிசேஷத்தை என் குடும்பத்துல சொல்லணும், மகன் மகக்கிட்ட சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், சபைக்கு வந்துகிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும்னு அதுல கண்ணும் கருத்துமா அந்த காரியத்துல நம்ம ஈடுபடும். வேலைகள் செய்து கொண்டிருந்த பொழுதும் கூட அது செய்யணும் அவசியம், குடும்ப பொறுப்பு பார்க்கணும் அவசியம், பிள்ளைகளை வளர்க்கறது அவசியம். இதுக்கெல்லாம் மத்தியில் என்ன செய்யணும், நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சுவிசேஷத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதுதான் இது இந்த பாடம் நமக்கு சொல்லி கொடுது. கடைசியா என்ன, கடைசியா என்னன்னு சொன்னா, ஒன்னு ஆண்டவரை அறியாதவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. ஏன், இயேசு வரப்போகிறார், உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அப்படி அவர் வரப்போவதற்கு வந்த பிறகு உலகம் முடிவதற்கு முன்பாக எல்லாம் அவருக்கு முன்னுக்கு கணக்கு கொடுக்க வேண்டி வரும். நியாய தீர்ப்பு அன்னைக்கு நடக்க போகுது. அதுல யாருமே தப்ப முடியுமா, ஒருத்தருமே தப்ப முடியாது. ஆதாமில இருந்து கடைசி மனுஷன் வரையும் அவர் முன்னுக்கு அன்னைக்கு நிக்க வேண்டி வரும். நம்முடைய வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டி வரும். விசுவாசிகள் விசுவாசம் அல்லாதவர்களிருந்து பிரித்து வைக்கப்படுவார்கள். இதே அதிகாரங்கள் சொல்லுது, செம்மறியாடுகள் விளாடுகளிலிருந்து பிரித்து வைக்கப்பட போகுது. நியாய தீர்ப்பு நடக்கிறதுக்கு முந்தையே பிரித்து வைக்கப்படுது. ஏன், ஆண்டவருக்கு தெரியுமே யார் அவரை சேர்ந்தவர்கள்னு. பிரித்து வைக்கப்பட போகிறார்கள். தவறையும் யாராவது வேற கோட்டை மாட்டிக்கிட்டு அங்கிட்டு விசுவாசி கூட்டத்தில் ஒளிஞ்சிட முடியாது, ஒருத்தருமே தப்பிக்க முடியாது. விசுவாசி அவிசுவாசின்னு உலகம் ரெண்டா பிரிக்கப்பட போகுது. அப்ப அன்னைக்கு முன்பாக நம்ம விசுவாசிக்கணுமா இல்லையா, கர்த்தரை விசுவாசிக்கிற காரியத்தை செய்யாம இயேசுவிடத்துல வர்றதை விட்டுட்டு வேற காரியங்கள் நம்ம செய்துகிட்டு இருக்க முடியாது. அடுத்து சுனாமி எப்ப வருமோ, இல்லாட்டி நிலநடுக்கம் என்ன வருமோ, எப்ப நான் இறந்து போயிருவனோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல, என்ன புண்ணியம். இதெல்லாம் வராமையே நீங்க மூச்சு நின்று போயிட்டு விசுவாசிக்காம நரகத்துக்கெல்லாம் போய் சேர்ந்துட வேண்டி வரும். ஏன் நாளை தள்ளி போடணும், இதெல்லாம் விட்டு பயப்படுறதை விட தேவ கோபம் நம்ம மேல இருக்குதே, நம்ம கோபத்தினால் அது நம்ம மேல இருக்கிறதுங்கிற உணர்ந்து அந்த ஆண்டவரை நம்ம பாவங்களையெல்லாம் தீர்க்கறதுக்காக சிலுவையில தன்னையே பலியா கொடுத்திருக்கிறாரேங்கிறது வேதம் சொல்லுதா இல்லையா. அதை நம்பி அந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிச்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும். அதை செய்யாம மத்ததெல்லாம் செஞ்சிட்டு இருக்கலாமா, மத்ததெல்லாம் சொல்லி காலப்பட்டுகிட்டு இருக்கலாமா. எவ்வளவு காலத்துக்கு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறத தள்ளி போடுறீங்களோ அதெல்லாம் நரகம் தான் நமக்கு. கிறிஸ்து இல்லாம இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நாளும் நரகம் மாதிரி. இதுக்கான கொடுமைன்னு சொல்ல வரல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம இருக்கிறது ஆபத்து. அது ஆபத்தான வாழ்க்கை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா, ஆண்டவர் அறியாதவங்க இருப்பீங்க, இயேசு இன்னமும் கூட விசுவாசிக்காதவங்க இருக்கிறீங்க. ஆனா அப்படி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறனால உங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது, 20,000 பேர் இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்களா இல்லையா ஜப்பான்ல, எவ்வளவு நேரம் ஆகும் அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு. தூங்கினவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, பிள்ளைகள் போயிருக்கும், எவ்வளவோ பேர் போயிட்டாங்க. அந்த பாடிஸ் எல்லாம் இனி எடுக்கவே முடியாத நிலைமை கூட வந்துடும். ஏன்னா இப்ப வின்டர் காலம், எப்படி எடுக்கிறது? உறவினர்கள் அங்க இறந்து போனவருடைய பாடிஸை பார்க்கவே முடியாம போயிடும் இல்லையா? இதெல்லாம் நடக்குதா இல்லையா? எவ்வளவு நேரம் அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு? என்ன தைரியத்துல இயேசு இன்னமும் விசுவாசிக்காம போறதுக்கு என்ன காரணம்? நீங்களே யோசிச்சு பாருங்க, அது நியாயமா இருக்கா? ஏன் இயேசு கிட்ட வரக்கூடாது? ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரா, இதெல்லாம் நடக்கும்பா, நான் இல்லாம ஒன்னும் நடக்காது, என்ன மீறி ஒன்னும் நடக்காது, இதெல்லாம் நடக்கும், நியாய தீர்ப்பும் நடக்கத்தான் போகுது. அப்ப இதெல்லாம் அவர் சொல்றாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? மனுஷன் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு, அவரை மீறினவங்க ஒண்ணும் இல்லையே. அவரே இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிற பொழுது அந்த ஆண்டவரை நம்பாம என்ன தைரியத்துல நீங்க தொடர்ந்து அவிசுவாசியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன நன்மையா அது கொடுக்க போகுது? ஒண்ணுமே கொடுக்காதே. இயேசு கிட்ட வந்துருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, உங்களுடைய பாவங்களுக்கு அவரால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். பாவிங்கிறத உணர்ந்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், நீர் என்னுடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில மறுத்திருக்கிறீர்னு சொல்லி அந்த இயேசுவை இன்னையிலேயே இருந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு வாழ்க்கை உண்டு, உங்களுக்கு பரலோகம் உண்டு. அந்த இயேசு அதை நிச்சயமா செய்வார். அதை நீங்க தள்ளி வைக்க போடாது, தள்ளி போக போடாது. ஏன் மலேசியாவுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட நமக்கு தெரியாது. இந்த ஜப்பானுக்கு நடந்தது எங்கேயும் நடக்கலாம். நாங்களாம் நினைக்கல கிரைஸ்ட் சர்ச்சில் நியூசிலாண்டில் அப்படி நடக்கும். ரெண்டு மூணு நாளாக என்ன செய்யறதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன் எங்கள் நாடு தான் எல்லாத்துலேயுமே, அங்கே மழையும் கூட பெய்யாது, வெயிலும் கூட அடிக்காது, கடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு கொடூரமான மிருகங்களும் இல்லை, பாம்பே இல்லை, காட்டில் கூட போயிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு வரலாம். ஏன்னா நம்ம கடிக்கிறதுக்கு அட்டை கூட இல்லை எங்கள் ஊரில். இப்போ டிவியிலலாம் பார்த்து தான் இப்படி நடக்குதா இப்படி நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு, அதெல்லாம் எங்கள் ஊரில் ஒன்றுமே நடக்கலை. இப்படி நடந்ததுன்ன உடனே அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது இல்லையா? என்ன செய்கிறனே தெரியாது. எங்கேயும் நடக்கலாம், எங்கேயும் நடக்கலாம். இந்த நிமிஷம் இன்னைக்கு நம்ம இயேசுவோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு பரலோகம், இல்லாடி பரலோகம் நமக்கு இல்லை. சரி, ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வேதத்தில் இருந்த அநேக காரியங்களை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறீர். நீர் இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது, எந்த காரியம் நடந்தாலும் அது நீரி மீறி நடக்க முடியாது என்றெல்லாம் எங்களுக்கு விளக்கம் கொடுத்து விசுவாசிகளாகிய நாம் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்த பொழுதும் கலக்கம் அடையாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தந்திருக்கிறீர். உம்முடைய முடிவு, உலக முடிவு வரப்போகிறது, நீரும் வரப்போகிறீர் தேவனே. அதை நினைவில் வைத்து நாம் தொடர்ந்து தைரியமாக விசுவாசத்தோடு வாழ்ந்து சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, அந்த காரியத்தை நாம் பலப்படும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இங்கு உண்மை அறியாதவர்கள் இருந்தால் இங்கிருந்து போவதற்கு முன்பாக கூட அவருடைய வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டு இந்த வசனங்கள் மூலமாகவெல்லாம் பேசி அவர்கள் உண்மை விசுவாசிக்கும்படியாக, தங்களுடைய பாவங்களுக்கு உம்மிடத்திலே இருந்து மன்னிப்பு அடையும்படியாக அவளுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு உம்முடைய ஆவியின் மூலமாக பேசும் என்று இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமேன்.